السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله من خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கையான ரமலான் முபாரக் 5 நாளாகிய இன்றைய தினம், நேற்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எப்படியெல்லாம் ஓத வேண்டும் என்பது விளக்கத்தை சூஃபியாக்கள் சொன்னது போன்று, பிஸ்மிலே இருக்கக்கூடிய பா, அந்த பாவினுடைய சிறப்பு எத்தகையது என்பதை குறித்து அவர்கள் சொன்ன செய்தியையும் நாம் முன்வைத்தோம். இன்று நேற்றைய தினம் நாம் சொல்லி கொண்டு வரும்பொழுது, இந்த பிஸ்மிலே 3 பெயர்கள், அல்லாவினுடைய திருநாமங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று அல்லாஹ், இன்னொன்று அர் ரஹ்மான், இன்னொன்று அர் ரஹீம் என்று 3 திருநாமங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 3 திருநாமங்களில் முதல் திருநாமமாகிய அல்லாஹ் என்பது அவனுடைய தாத்தை குறிக்கக்கூடியது, அல்லாஹுவையே குறிக்கிறது. அர் ரஹ்மான்கிறது அவன் அளவற்ற அருளாளன்கிறது, நிகரற்ற அன்புடையவன், அசீஸ் கண்ணியமானவன், வதூத் மிக்க உள்ளன்புடையவன் என்று அவனுடைய பண்புகளை சொல்லக்கூடியது. அல்லாஹ் என்பது அவனுடைய பண்பை சொல்றது இல்லை, அல்லாஹ் அவனையே குறிக்கிற ஒரு இஸ்மாக அது இருக்கிற. ஆக இந்த இஸ்முதான் இஸ்முல் அஅலம் என்ற கணதி மிக்க திருநாமம் என்று ஆரிஃபீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இஸ்முல் அஅலத்தை பொறுத்தவரை, இன்ன கலிமத்தல்லாஹி ஹுவல் இஸ்முல் அஅலம் ஃபயின் ஸஅல ஸாயிலுன், நம்முடைய ஷேகுல் அக்பர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இன்ன மின் ஷரத்தில் இஸ்மில் அஅலமி அன்னஹு இதா துஅய அல்லாஹு பிஹி அஜாப வஇதா சுஇல பிஹி அஅதா. அல்லாஹ்விடத்திலே அந்த அல்லாஹ் என்ற திருநாமத்தை கொண்டு, அந்த இஸ்முல் அஅலத்தை கொண்டு யாராவது கேட்டால் அல்லாஹ் பதிலளிப்பான், வேண்டினால் கொடுப்பான். அதுதான் அதனுடைய ஷரத்து. அந்த இஸ்முல் அஅலத்தை சரியான முறையில் தெரிந்து ஒரு மனிதன் உச்சரித்தால் அவன் கேட்டால் உடனடியாக கொடுக்கணும். அதுதான் இஸ்முல் அஅலம், கணதிமிக்க திருநாமத்தினுடைய வலிமை அது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், فَنَحْنُ نَدْعُو بِهِ وَنَسْأَلُ فَلَمْ نَرَ الْإِجَابَةَ فِي أَكْثَرِ الْأَوْقَاتِ. ஷேகுல் அக்பர் சொல்றாங்க, நாமும் என்ன செய்யதான் செய்யறோம், அந்த அல்லாஹ் 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 என்று எத்தனையோ துஆக்களை கேட்கிறோம், ஆனால் அது இஜாபத் ஆகிறதா, அங்கீகரிக்கப்படுகிறதா என்றால் அங்கீகரிக்கப்படுறது இல்லை பெரும்பாலான நேரங்கள். ஃபி அக்ஸரில் அவுகாத்தி, சில சமயங்கள் அங்கீகரிக்கப்படுவதும் இருக்குது, பெரும்பாலான சமயங்களில் நாம் அல்லாஹ் என்ற அந்த இஸ்முல் அஅலத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்ட போதும் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறானா என்றால், நாம அங்கீகரிக்கிறானா இல்லையாங்கிற நமக்கு தெரியல, ஆனால் நமக்கு கபூல் ஆக இல்லைங்கிறது மாத்திரம் நமக்கு விளங்குது. நம்முடைய காரியங்கள் நடைபெறவில்லை, நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுறதாக நமக்கு தெரியலை பெரும்பாலான நேரங்களில். இது ஏன் என்று சொல்லிவிட்டு அவர்களே இதற்கு பதிலையும் சொல்றாங்க. ஷேக் நாயம் முஹையுத்தீன் இப்னு அரபி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கான விளக்கத்தை சொல்றாங்க. அன்னலி துஆயி ஆதாபன், இன்னலி துஆயி ஆதாபன் ஓ ஷராயித்தான். துஆ கேட்கிறதா இருந்தா அதற்கென்று சில அதபுகள் இருக்குது, அதுக்கென்று சில ஷரத்துகளும் இருக்கு. எப்படி என்றால், தொழுகைக்காக இன்னலி சலாத்தி கதாலிக்க, தொழுகைக்குன்னு சில ஷரத்துகள் இருக்கா இல்லையா, ஒலுவோடு இருந்தால் தான் தொழ முடியும். ஒலுங்கிறது தொழுகைக்கு உரிய ஷரத்து, ஒலு இல்லாம ஒரு மனிதர் தொழுதால் தொழுகக்கூடுமா? கூடாது. அப்ப ஒலு என்பது தொழுகையினுடைய ஷருத்தாக இருப்பது போன்று துஆவுக்கு என்று சில ஷருத்துகள் இருக்கிறது, ஆதாபுகள் இருக்கிறது. அந்த ஷருத்துக்களையும் ஆதாபுகளையும் யார் பேணுகிறார்களோ அவர்களுடைய துஆ தான் அங்கீகரிக்கப்படும் என்று ஷேகுல் அக்பர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். சூஃபியாக்கள் சொன்ன செய்தி இது. எனவே அந்த துஆவிற்குரிய ஷருத்துக்களும் துஆவிற்குரிய ஆதாபுகளும் பேணப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த ஆதாபு இல்லை என்றால், அந்த அதபுகள் இல்லை என்றால், பொதுவாக கஃபலத்து நம்மகிட்ட நிறைய இருக்கு. நம்ம துஆ ஓதுறோம், துஆ ஓதுனா நிறைய துஆக்கள் நமக்கு மனப்பாடமா இருக்கு. இப்ப சூரத்தில் பாத்தியா நம்ம ஓதுதானே செய்யறோம், தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டாலும் சூரத்தில் பாத்தியா நம்ம ஓதிடும், தப்பாது. அந்த அளவுக்கு நமக்கு ஓதி ஓதி பிராக்டிஸ் ஆயிடுச்சு, நமக்கு பழக்கம் ஆயிட்டு, நாவில அது பழகிடுச்சு. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், நம்முடைய சிந்தனைகள் எங்கு இருந்தாலும் சரி நம்ம கரெக்டாக ஓதி முடிச்சிருவோம். ஏன்? நாவில இருக்கக்கூடிய பழக்கம் அது. அந்த பழக்கத்தினுடைய அடிப்படையில் தான் எத்தனையோ துஆக்களை நாம கேட்கிறமே தவிர நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய கல்பு ஹாதிராக இருக்க இல்லை. இது ஆதாபு குறைவு என்கிறார்கள். முதலாவது இதற்குரிய ஷருத்தை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது முதல் ஷருத்து என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, முதலாவது ஷருத்து என்ன? துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு முதல் ஷருத்து உள்ள இருக்கிறது, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறது, பாத்தின் பத்தன், வயிற்றுக்குள் இருப்பது சரியானதாக இருக்கணும். அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஹலாலானதாக இருக்கணும். நாம் சாப்பிட்ட உணவு ஹலால் என்பது அடுத்தவங்களுடைய பொருளை எடுத்திருக்க கூடாது, அல்லாஹ் விலக்கி இருக்கக்கூடிய சாப்பிட்டு இருக்க கூடாது. அந்த ஹலாலான ரிசுக்கு நம்முடைய வயிற்றில் இருந்தால் தான், அந்த ரத்தம் கலை ஓடினால் தான், அதிலிருந்து உருவாகிய ரத்தமாக இருந்தால் மாத்திரமே நம்முடைய துஆ கபூல் ஆகும் என்று ஷருத்தை சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. இதுதான் முதல் ஷருத். முதல் ஷருத்தை அடுத்தவனுடைய பொருளை அபகரித்து திண்டு கொண்டு இருக்குமே ஆனால் அது நம்முடைய துஆக்கள் கபூல் ஆகாது. முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ருப்ப மது, சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாரப்பி 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 என்று கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிட்டு சொல்றாங்க, இவர்கள் பிரார்த்தனை புரியுறாங்க, யாரப்பி யாரப்பின்னு நினைச்சுறாங்க, வேண்டுறாங்க, அல்லாஹ்விடத்திலே நெக்குறுக கேட்கிறார்கள், ஆனாலும் எங்கனம் அவர்களினுடைய துவா அங்கீகரிக்கப்படும், அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் ஹராமாக இருக்கிறது. அடுத்தவனிடமிருந்து அபகரிக்கப்பட்டதா இருக்கு, அல்லது வட்டி வாங்கினதாக இருக்குது, அவனுக்கு உரிமை இல்லாத பொருளாக இருக்கிறது, இந்த பொருள்களை யார் சாப்பிட்டு விட்டு பிரார்த்தனை புரிகிறார்களோ அவர்களுடைய துவா கபூல் ஆகுவது இல்லை. அவன் யாரப்பி யாரப்பின்னு கேட்டுக்கிட்டிருந்தாலும் அதை என்ன செய்யறதில்ல, அங்க அரிசை போய் அது தட்டுவது இல்லை என்கிறார்கள் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே துவா, அந்த துவாவிலே அல்லாஹுவை முன்னிறுத்தி நாம் கேட்கிறோம் என்றால் அது இஸ்முல் ஆதம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கான ஷருத்து என்ன என்றால், அந்த ஷருத்து முதலாவது பல ஷருத்துகள் இருக்கிறது, அதனுடைய முதல் ஷருத்து தான் இஸ்லாஹுல் பத்தன், உள்ளே இருக்கக்கூடிய பத்தன், வா வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த உணவு ஹலாலாக இருப்பது, நாம் சாப்பிடக்கூடிய லுக்குமத்து ஹலாலானதாக இருக்கிறது. வாஹிரு ஷராயித்ஹி அல் இக்லாசு வஹுதூரில் கல், அதனுடைய கடைசி ஷருத்து என்ன? ஆரம்பத்தையும் கடைசியும் சொல்றாங்க, இடப்பட்ட சில ஷருத்துகள் இருக்கு. ஆக ஆரம்பத்திலும் கடைசியிலும் உள்ள ஷருத்துகளை மாத்திரம் இங்க அவங்க குறிப்பிட்டு காட்டிவிட்டு, முதல் ஷருத்து ஹலாலான ரிசுக்காக இருக்கணும் என்று அவங்க சொல்றாங்க. இரண்ட கடைசி ஷருத்து என்ன? ஹுதூருல் கல்பு, கல்பு ஹாதிராக இருக்கணும். பெரும்பாலும் நமக்கு கல்பு ஹாதிரா இருக்கிறது இல்லை. நம்ம தக்பீர் கட்டினாலும் கூட நம்ம சிந்தனைகள்லாம் வேற இடத்துல தான் இருக்கு, தொழுகையிலையும் சரி மற்ற ஓதுதலையும் சரி, ஓதிக்கிட்டே போறோமே தவிர சிந்தனை இருப்பதில்லை, கல்பு ஹாதிராக இருப்பதில்லை, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கிற. ஆக முழு கல்பையும் யார் ஹாதிராக ஆக்குகிறார்களோ அவர்களுடைய துவாக்கள் மாத்திரமே கபூல் ஆகிறது என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். இமாமுல் ஆலம் அபு ஹனீபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு மனுஷர் வந்தார். அவர் வந்து கேட்டாரு, இமாம் அவர்களே, நான் ஒரு பொருளை, ஒரு முக்கியமான ஒரு பொருள், ரொம்ப முக்கியமான பொருள், அதை பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லி ஒரு முக்கியமான இடத்துல எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டேன், இப்போ அதை எங்கே வச்சேன்னு எனக்கே தெரியல, அந்த பொருளை எங்க வைத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, எனவே அதை எனக்கு நீங்க கொஞ்சம் சொல்லி தரணும் என்று கேட்டதும் இமாம் சொன்னாங்க, அட இதையாப்பா எங்கிட்ட கேட்டு வர்ற? தொழுகையினுடைய ஷரத்துக்கள் என்ன, உதவியினுடைய ஷரத்துக்கள் என்ன, ஜகாத்தினுடைய ஹுக்கம் என்ன, ஹஜ்ஜினுடைய ஹுக்கம் என்ன, கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அதனுடைய ஃபிக்கு என்ன, பத்துவா என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன். நீ எங்கேயோ ஒரு பொருளை வச்சுட்டு அது எங்க வச்சேன்னு எனக்கு தெரியலன்னு எங்கிட்ட வந்தா அது நான் எப்படி சொல்ல முடியும்? சட்டத்திட்டங்களை கேட்டு வருகிறாயா, மார்க்கத்தினுடைய விளக்கங்களை கேட்கிறாயா, மற்ற வணக்க வழிபாடுகளை ஷராயித்துகளை கேட்கிறாயா, அதை நான் சொல்ல முடியும். அதல்லாமல் நீ எங்கேயோ ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதை நான் எங்க வைத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, எப்படியாவது எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டால் நான் எப்படிப்பா சொல்ல முடியும் என்று அவர்கள் சொல்ல, இல்லை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், அதை நான் வைத்த இடத்தை நான் கண்டுபிடித்து ஆகணும், எனக்கு அது இப்போ அவசியமாக தேவைப்படுகிறது என்று கதறி அழ ஆரம்பித்தான். இறக்கப்பட்ட இமாம் சொன்னாங்க, சரிப்பா போய் நீ எனிஞ்சி தக்பீர் ரெண்டு கட்டி, தக்பீரை கட்டி ரெண்டு ரக்கா அது தொழு. ஆனால் தொழும் போது என்னன்னு கேட்டால் அந்த ஞாபகம் வர்ற வரைக்கும் குரானை ஓதிக்கிட்டே இரு, ஞாபகம் வரும் உனக்கு என்ன சூறாக்கள் தெரியுமோ அந்த சுறா ஓது, இல்லையா பாத்தியா சுறாவே திருப்பி திருப்பி ஓதிக்கிட்டே இரு, ஞாபகம் வர்ற வரைக்கும் நீ ஓதிக்கிட்டே இரு, விடாத உனக்கு ஞாபகம் வரலாம் போ என்று அனுப்புகிறார்கள். அவன் போய் என்ன செய்ய, அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி ஓத கூட ஆரம்பிக்கல, ஞாபகம் வந்துருச்சு எங்க வச்சுங்கிறது ஞாபகம் வந்துருச்சு, உடனே அந்த இடத்துலேருந்து வந்துட்டான். அப்ப நீண்ட நேரம் ஓத விடுவதற்கு ஷைத்தான் அனுமதிப்பதில்லை. நீண்ட நேரம் ஓதுறதுக்கு என்ன செய்யறதுல, அட இவன் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரலன்னா இவன் ஓதிக்கிட்டே இருப்பான் என்பதற்காக சட்டன்னு ஞாபகத்தை என்ன செஞ்சிட்டான், கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தா அவன் அவர் என்ன செய்வாரு, தொழுகை அதோட முடிச்சிருவார்ல, அவர் அதோடு தொழுகையும் முடிச்சாரா அல்லது தொழுகையை முடிச்சுட்டு போனாராங்கிறது தெரியல, ஞாபகம் வந்ததோடு விட்டுட்டு போனாரன்ட்டு நேர போய் இமாம் அல்லாஹ் இடத்துல சொன்னான், நீ தொழுவது அவனுக்கு பிடிக்க இல்லை, அவன் அந்த ஞாபகத்தை உனக்கு தொழுகையில் என்ன செஞ்சிருக்கிறான், கொண்டு வந்திருக்கிறான் என்று இமாம் அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இது இயல்பு, அந்த வஸ்வஸத்து ஷயாத்தீன், ஷைத்தானினுடைய வஸ்வஸத்து என்பது தொழுகையில வணக்க வழிபாடுகள் என்ன செய்யும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வஸ்வஸன்னு வந்ததுனால நிறைய மக்கள் இந்த வசுவாசத்தை பற்றி கேட்குறாங்க. சில மக்களை பார்த்தா சுபஹானல்லாஹ் கடுமையான வசுவாசுகளாக இருப்பாங்க, ஷைத்தானினுடைய அந்த வசுவாசம் இதெல்லாம் ஷைத்தானுடையது தான், ஆனால் அந்த அதை நம்ம எதிர்த்து போரிடணும். பொதுவாக இந்த வசுவசத்து என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இருக்கும், நீங்கள் வேறு யாருக்கும் இருக்காது. அதை பாருங்கள், மூமீன்கள் அல்லாத மற்ற யாருக்கும் இந்த வசுவசத்து ஏற்படுதா வணக்க வழிபாடுகளில்? முஸ்லீம்கள் அல்லாத, மூமீன்கள் அல்லாத வேறு யாருக்காவது வணக்க வழிபாடுகள், மற்ற மதத்தவர் சகோதரர்களும் என்ன செய்யறாங்க, வணக்க வழிபாடுகளை ஈடுபடுறாங்க, ஈடுபடுத்தானே செய்யறாங்க. எல்லாருக்கும் ஒரு வழிபாடு இருக்கு, நாம் ஒரு வழிபாடு தொழுகை இபாதத்துகள்ல திக்கர்கள்ல வணக்க வழிபாடுகள்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் வழிபாடுகள் இருக்கதான் செய்யுது. ஆனா அவங்களுக்கு வசுவசதி இருக்கானா இல்லை, வேற இப்ப நீங்க விசாரிச்சு பார்க்கலாம், யாருக்கும் ஏற்படாது. வசுவசத்து என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய ஒன்று. ரொம்ப வசுவாசா இருக்குது, ரெண்டு தடவை மோத்த கழுவுணமா, மூணு தடவை மோத்த கழுவுணமா, ரெண்டரை காத்து தொழுதமா, மூன்றரை காத்து தொழுதமா, நியத்து சரியா வச்சமா இல்லையா, அத்தையாத்துல உட்காந்தமா இல்லையா, எல்லாம் நமக்கு தான் வரும். ரெண்டு சூஜிதா, மூணு சூஜிதா என்றெல்லாம் சந்தேகங்கள் என்ன செய்யும், தொழுகையில நமக்கு எழும்பிக் கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஒது செய்யும் பொழுது அந்த மாதிரி சரியா ஒது செஞ்சமா இல்லையான்னு திருப்பி ஒது செய்வாங்க. ஒது செஞ்சுட்டு வரும் பொழுதே என்ன செய்யும், ஒது முறிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், திருப்பி போய் ஒது செய்வாங்க. இது நிறைய நடக்கிறது, இதுல குறிப்பாக பெண்களுக்கு அதிகமா இருக்கும், ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா இருக்கு. அதுக்குண்டான காரணங்கள் என்ன என்பதை சூஃபியாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. இந்த வசுவசத்து ஏன் ஏற்படுது, ஏன் மற்றவர்களுக்கு ஏற்படவில்லை, அவர்களுக்கு வணக்க வழிபாடு இல்லையா, அவங்களும் கடவுளை வணங்க தானே செய்யறாங்க. நஸ்ரானிகள் இருக்கிறாங்க, யகூதிகள் இருக்கிறாங்க, அல்லாவையே யூதர்கள் யாரை வணங்குறா, இப்ப நஸ்ரானிகளாவது மற்றவர்களை ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கர்த்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாம் அதை விமர்சிப்பதற்காக இல்லை, ஆனால் யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் அல்லாவை தான் வணங்குகிறார்கள். அவ அப்படி வணங்கக்கூடிய அவர்களுடைய விஷயத்தில் அந்த வசுவசத்து ஏற்படுகிறதா என்றால் இல்லை, முஸ்லீம்களுக்கு மாத்திரமே இந்த வசுவசத்து ஏற்படுகிறது, மற்ற யாருக்கு என்ன செய்யறதில்லை, வசுவசத்து ஏற்படுவது இல்லை. அதிலும் மூமீன்களுக்கு மாத்திரமல்ல, மூமீன்களிலும் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது இந்த வசுவசத்து. ஏன் இந்த வசுவசத்து ஏற்படுகிறது, இதனுடைய நிலை என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது, வசுவசத்துங்கிறது நம்ம ஒரு சரியான ஒரு வணக்க வழிபாடாக இருந்தா தான் அதில் ஷைத்தான் கொண்டு வந்து குழப்பணும். வணக்கமே சரியில்லைன்னு வைங்க, கபூல் இல்லாத ஒரு வணக்கமா இருக்கு, அதில் வசுவச தேவையா, வசுவச தேவையில்லை, அவன் வந்து குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட இபாதத்து என்பது இஸ்லாமியத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஈமானுடையதோடு செய்யக்கூடிய அந்த இபாதத்து மட்டும்தான் வசுவசத்துக்கு உரியதாக ஆகும். அங்கதான் வந்து ஷைத்தான் குழப்பம், அங்க பிரச்சனை இல்லையே, மற்ற வணக்க வழிபாடுகள் கபூலானது அல்ல, மக்பூலானது அல்ல. மற்றவர்களினுடைய வணக்க வழிபாடுகள் மக்பூல் அல்ல. எனவே அங்க போய் போக வேண்டிய அவசியம் இல்லை, அங்க போய் ஒசுவசத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குழப்பத்தெல்லாம் யார்கிட்ட ஏற்படுத்தணும்? அல்லாஹ்விடத்துல எது மக்பூலாக இருக்கிறதோ கபூலாக ஆகிறதோ அங்க மட்டும்தான் என்ன செய்யணும், குழப்பத்தை ஏற்படுத்தணும். எனவேதான் ஷைத்தான் அங்க வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். ஆக எங்க ஈமான் இருக்கிறதோ, எங்க இஸ்லாம் இருக்கிறதோ அங்குதான் ஷைத்தான் வருவான். எனவே இந்த ஒசுவசத்து ஏற்படுவதும் கூட ஈமானினுடைய அடையாளங்கிறாங்க. அதுக்காக கூடுதலா ஒசுவசத்துக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. ஆஹ், ஈமானுடைய அடையாளம், ஈமான் இருந்தாதான் வர்றான். ஆனா அதற்காக என்ன செய்து கொண்டிருக்க கூடாது, அனுமதித்துக் கொண்டிருக்க கூடாது. அப்படி வசவசத்து ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து ஒரு வசத்து ஏற்பட்டால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவான், அதற்கு இடம் கொடுக்காதீங்க. இப்போ உதாரணமா ஒது செஞ்சுட்டு ஒருத்தர் வர்றார், ஒது செய்து விட்டு வரும் பொழுது அவர் ஒது முறிந்தது மாதிரி அவருக்கு என்ன காத்து பிரிந்த மாதிரி, அதை ஒது முறிந்த மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இப்போது அவர் என்ன செய்வார், திருப்பி போய் ஒது செய்ய போவார். போயிட்டு வருவார், திருப்பி இதே கதை, வர்றதும் போறதும் வர்றதும் போதும். சில பெண்கள் பாத்ரூமுக்கு போனா வெளியில வரமாட்டாங்க, பாத்ரூம்லயே மணிக்கணக்கா இருப்பாங்க, திரும்ப திரும்ப கழுகிக்கிட்டே இருப்பாங்க. சுத்தம் ஆயிட்டுச்சா இல்லையா, டாய்லெட்டுக்கு போயிட்டு இல்லை சுத்தம் சரியாக செய்தோமா இல்லையா என்று அது வசுவசது. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். அந்த வசுவசத்து ஏற்படுவது நம்மை குழப்புவதற்காகத்தான் நான் வர்றான். ஆனால் என்ன செய்யணும், அதை நாம் எதிர்த்து போரிட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் நாம் செய்தது சரி, நாம் செய்தது சரி. ஒது செஞ்சுட்டு வந்தோம், காத்து பிரியறமா இருந்ததா, சரி ஏதோ ஒரு காத்து ஓபி திருப்பி போய் ஒது செஞ்சாங்க, திரும்பவும் வருகிறதா, நீங்கள் ஒது செய்ய போகாதீர்கள், திரும்ப ஒது செய்யக்கூடாது. அல்லாஹ் பிழையை பொறுப்பான், அல்லாஹ் அருளாளன், அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளன், நிச்சயமாக அவன் மன்னிப்பான். நம்ம சரியாதான் இருக்கிறோம், ஷைத்தான் தான் நம்மளை போட்டு குழப்புறான் என்ற எண்ணத்தோடு நீங்க வந்து தொழுகையில ஈடுபட்டு விடுங்கள். இல்ல உங்களை இந்த விளையாட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான், திரும்ப 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 நீங்க அவனுக்கு வழிபடாதீர்கள். இந்த மாதிரி விஷயத்தில் திரும்ப திரும்ப அவன் எதை உங்களுக்கு கொண்டு வந்து போடுகிறானோ அதற்கு நீங்கள் இதாகத்தை செய்யாதீர்கள். ஒரு முறை நடந்ததா, இரண்டு முறை நடந்ததா, அதற்கு பிறகு தூக்கி தூளை வீசி விட்டு நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்க நான் அர்ஹமுர் ராஹிமாக இருக்கிறான் என்று நீங்க என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க, வந்து தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்படி நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு, ஒரு வார காலம் அல்லது சில நாட்கள் நீங்கள் செய்வீர்களே, ஆனால் இந்த வஸ்வசத்து உங்களை விட்டு நீங்கிவிடும் என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி. இதை செய்யணும், ஆனா மனசு விடாது, நஃப்சு போட்டு அந்த ஷைத்தான் ஒரு பக்கம் குழப்பிட்டு இருப்பான். ரெண்டாவது நமக்கு சிஹத்தா தெரியாத மாதிரி இருக்கும், தொழுதாலும் கூட நம்ம ரெண்டு சரியா தொழுக கூடுமா கூடாதா என்று அந்த நஃப்சு. இனி அவன் நஃப்சு போட்டு வேற குழப்பம். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அதற்கு இடம் கொடுக்காது. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சரியாக செய்தால் நிச்சயமாக அந்த வசுவசத்து நம்மை விட்டு நீங்கிவிடும். இவனை ஒண்ணு செய்ய முடியாது என்று ஷைத்தான் நம்ம விட்டு போய்விடுவான். வசுவிசுன்னு ஒருத்தன் இருக்கிறான், வசுவாஸ் நம்ம குலதுர பின்னாஸ்ல நம்ம ஓதுறோம், அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரி நாஸ், மனிதர்களினுடைய உள்ளங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹன்னாஸ். ஹன்னாஸ் என்பதற்கு விளக்கத்தை சொல்லும் பொழுது பதுங்கி பாயக்கூடியவன். ஹன்னாஸ் என்பவன் பதுங்கி பாயக்கூடியவனாக என்ன செய்யறான், இருக்கிறான். எனவே அவன் பதுங்கி எணிசிவான் ஒவ்வொரு கட்டத்திலையும், எப்ப இவனைக்கலாம், அவன் அந்த கஃப்லத்தினுடைய எண்ணங்கள் நம்மிடத்துல வரக்கூடாது. எல்லா காலங்களிலும் திக்ரினுடைய சிந்தனை, இறைவனுடைய சிந்தனை ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டு இருக்குமே, ஆனால் நிச்சயமாக அவனை அசைக்க முடியாதவனாக அந்த மனிதன் ஆகிவிடுகிறான் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்வார்கள். எனவே அருமையானவர்களே, கஃப்லத் என்ற மறதித்தன்மை, இறைவனை மறந்து இருக்கக்கூடிய நிலை என்பது நம்மிடத்தில் அதிகம் இருக்கு. பெரும்பாலான நேரங்களில் இறை சிந்தனைகள் நமக்கு இருக்கிறது இல்லை. எத்தனையோ நல்ல விஷயங்கள் நம்ம நடக்கும் பொழுது இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது யார், அல்லாஹ் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே மேலோங்கணும். சுக்குர் என்பது நம்ம இடத்தில் அதிகமாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் என்கிறான். என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள் மிக குறைந்தவர்களே என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே அதை நாம் உணர்ந்து நாம் இறைவனுக்கு கூடுதலாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஒரு பெருமகனார் என்ன செஞ்சாங்களா, கஅபத்துல்லாவை தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு அவுலியா. அவங்களுக்கு முன்னால இன்னொருத்தர் அப்படி போய் தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த மனிதர் பிரார்த்தனை துவா செய்யறார். இந்த துவாக்கள் எத்தனையோ துவாக்கள் இருக்கு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றது அந்த துவாக்கள், சீனா அலிநாயகம் அவங்களுடைய துவாக்கள் இருக்கிறது, சீனா ஜுனைதுல் பக்தாதி ரதியல்லாஹு நாதாக்கள் கேட்ட துவாக்கள் என்று பிரத்யேகமான துவாக்கள் என்று தனியாக இருக்கிறது, சீதனா ஃபாத்திமா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட துவாக்கள் என்று இருக்கிறது, எத்தனையோ துவாக்கள் இருக்கிறது. நாம் தவாபு செய்யும் பொழுதும் கூட ஒவ்வொரு சுற்றிலும் முதல் சுற்றிலே ஓதக்கூடிய துவா, இரண்டாவது சுற்றிலே ஓதக்கூடிய துவா, மூன்றாவது சுற்றிலே, இப்படி ஏழு சுற்றுகளுக்கு தனி துவா இருக்குது. அந்த துவாவை தான் ஓதி ஆகணுங்கிறது இல்லை. நமக்கு என்ன துவா தெரியுது அதை ஓதிக்கிடலாம். துவாவே ஓதாட்டாலும் தவாபு கூடும். தவாபு என்ன, ஏழு முறை சுத்தணும். காபத்துல்லாவை ஹஜ்ரல் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து ஹஜ்ரல் அஸ்வதில் முடிக்கிறது, இது ஒரு சுற்று. இப்படி ஏழு தடவை சுற்றினால் ஒரு தவாப், ஏழு தடவை சுற்றினால் அது ஒரு தவாப். இப்படி சுற்றி முடித்து விட்டால் ஒழுவோடு அவுரத்தை மறைத்துக் கொண்டு தவாபு செய்கிறேன் என்ற நீயத்தை வைத்து ஒரு மனிதர் தவாபு செய்தால் அந்த தவாபு நிறைவேறிவிடும். அவர் துவா ஓதினாலும் சரி, துவா ஓதாட்டாலும் சரி, துவா ஓதினால் அதற்கான தவாபு கூடுதலாக கிடைக்கும். குரானும் ஓதிக்கிட்டும் போகலாம், குரானும் என்ன செய்யலாம், ஓதலாம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் அங்க இருக்கிறது. துவா ஓதி நம்ம யாரும் சும்மா சுத்துறது இல்லை, ஏதோ ஒரு தெரிஞ்ச துவாக்களை நம்ம ஓதிக்கிடலாம். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், அந்த மனிதர் ஒரு துவாவை ஓதுறாரு, அல்லாஹும் மஜ்அல்னி மினல் கலீல் என்று ஒரு துவாவை ஓதுறார் ஒரு மனிதர். அல்லாஹும் மஜ்அல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை கொஞ்சத்தில் நின்றும் ஆக்கி விடுவாயாக. இப்படி ஒரு துவா யாராவது கேட்டிருக்காங்களா, கொஞ்சத்தில் நின்றும் என்னை ஆக்கு என்று ஒரு துவாவை கேட்கிறார் அந்த மனிதர். இந்த அவுலியாவுக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா இப்படி ஒரு குதிரத்தான துவா கேட்கிறார். சொர்க்கத்தை தான் கேட்கலாம், நரகத்தை விட்டு விடுதலை தான் கேட்கலாம், ஆபத்தை விட்டு, நோயை விட்டு, கஷ்டத்தை விட்டு, துன்பம் துயரங்களை விட்டு அல்லாஹ் எங்களை விடுதலையாக்கி விடு என்று கேட்கலாம். இப்படியெல்லாம் துவா கேட்கறதை விட்டுட்டு, அல்லது என்ன ஈமானோட மௌத்தான்னு கேட்கலாம், சொர்க்கத்தில் நுழைத்து விடு என்று கேட்கலாம். எவ்வளவு துவாக்கள் இருக்கிறது, பரக்கத்தை தாண்டு கேட்கலாம், நல்ல ஆஃபியத்தை தாண்டு கேட்கலாம், பிள்ளைகளை சாலிகான மக்களாக ஆக்கிவைன்னு கேட்கலாம், பிள்ளைகளுக்கு படிப்பை தாண்டு கேட்கலாம், நல்ல ஒழுக்கத்தை தாண்டு கேட்கலாம். இப்படி எத்தனை கேட்பதற்கு எத்தனை துவாக்கள் இருந்த போதிலும் கூட அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த மனிதர் அல்லாஹு மஜ்அல்னி மினல் கலீல், இறைவா என்னை கொஞ்சத்திலும் ஆக்கிவிடு, கொஞ்சத்தில் ஆக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு வித்தியாசமான துவா அவருக்கு. சரி, ஒரு தடவை கேட்டான்னு பரவாயில்ல, ஏழு சுத்துலையும் இதைத்தான் கேட்டுக்கிட்டே இருக்கார். அல்லாஹ் மஜ்அல்னி, இதையே கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த அவுலியாவுக்கு பக்கத்துல இது என்ன குதிரத்தான துவாவை கேட்கிறாரு. சரி, ஒரு தடவை கேட்டானும் பரவாயில்ல, ஏழு சுற்றுலையும் இந்த துவாவை தானே கேட்டு முடிக்கிறார், இது என்னங்கிறத விடக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். துவாஃபெல்லாம் முடிஞ்சு அவர் வெளியே போகும்போது போய் பிடிச்சுக்கிட்டாங்க, போய் கேட்டாங்க, என்ன இப்படி ஒரு துவாவை ஓதுனீங்க, அல்லாஹு மஜ்அல்னி மினல் கலீல், இது குதிரத்தான துவாவா இருக்க, இப்படி ஒரு துவாவை யார் கேட்டதாகவும் இல்லை. சரி, கேட்காட்டாலும் பரவாயில்ல, நமக்கு விருப்பமான துவாவை நம்ம கேட்கலாம், ஆனா இதுல ஏதாவது கொஞ்சத்தில் என்னை ஆக்கு என்று கேட்டால் இதுல என்ன பொருள் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன்னு கேட்கும் பொழுது, நீங்க யாரு, தன்னை பத்தி சொல்றாங்க, அப்ப நீங்களா, உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லித்தான் ஆகணும் என்று அந்த மனிதர் சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார், அல்லாஹு மஜ்அல்னி மினல் கலீல் என்றால் கொஞ்சத்தில் ஆக்கிவிடு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது தன்னுடைய அடியார்களை பற்றி குறிப்பிடுவது, வ கலீலும் மின் இபாதிய ஷகூர், எனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள், நான் செய்திருக்கக்கூடிய ஞாபத்துக்களுக்கு, நான் செய்திருக்கக்கூடிய அருளுக்கு, நான் செய்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்கு எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள், தேங்க்ஸ் சொல்லக்கூடியவர்கள் கலீல், கொஞ்சம் தாங்கிறான் அல்லாஹ், அந்த கொஞ்சத்தில் என்னை ஆக்கிவிடு என்று நான் கேட்டேன் என்கிறார்கள் அவர்கள். அல்லாஹ் நம்மையும் அந்த கொஞ்சத்தில் ஆக்குவானாக. பெரிய ஒரு விஷயம், அல்லாஹ் நன்றியை எதிர்பார்க்கிறான். மனிதர்கள் நன்றியை எதிர்பார்க்க கூடாது. நான் அதுக்கு அவருக்கு அதை செய்ய, இவருக்கு இதை செய்ய, அவர் என்னை ஏறிட்டு கூட பார்க்கல என்று எதிர்பார்ப்பது நல்லவர்களுடைய தன்மை அல்ல. ஆனா அல்லாஹ் இருக்கிறான்ல, அவன் எதிர்பார்ப்பான். பெருமை அடிப்பது நமக்கு எப்படி கூடாதோ, நமக்கு சில சக்திகள் அல்லாஹ்ல தரலாம், சில ஆற்றல்களை தரலாம், சில வசதிகளை தரலாம், அழகை தரலாம், ஆற்றலை தரலாம், சிறப்பை தரலாம், அந்தஸ்தை தரலாம், பதவியை தரலாம், எதையாவது தரலாம், ஏதாவது ஒண்ணு ஒரு மனிதன் இடத்துல ஒரு சிறப்புகள் இருக்கும், அதை கொண்டு பெருமை அடிக்க கூடாது, பெருமை அடிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் பெருமை கொள்வான், அது அவனுக்கே சொந்தமானது. அதே போன்று நன்றியை எதிர்பார்ப்பது என்பது அல்லாஹ்வுக்கு உரியது, மனிதர்கள் எதிர்பார்க்க கூடாது. ஆனால் நன்றி செலுத்துவது என்பது மனிதர்களுடைய கடமை, அது மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி. ஒருத்தர் நமக்கு உதவி செய்யறாரு, நன்றி செலுத்தணும், நன்றி உடையவர்களாக நாம இருக்கணும். ஆனால் அவர் உதவி செய்தவர் என்ன செய்யக்கூடாது, நன்றியை எதிர்பார்த்தால் அந்த செய்த நன்றி செய்ததுக்குடைய அந்த செயல்பாட்டுக்கும் அந்த உதவிக்குடைய நன்மை அழிந்து போயிடும். நான் ஒரு ஆளுக்கு உதவி செய்யறேன் என்று இருக்கமே, ஆனால் அந்த உதவி அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வேற எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அவர் எனக்கு தேங்க்ஸ் பண்ணணும், என்னை பார்த்தா எனக்கு சலாம் சொல்லணும் என்றெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. இதெல்லாம் வந்து நல்ல பண்புடையவர்களுடைய அடையாளம் அல்ல. முடிஞ்சு போச்சு, உதவி செய்யமா அதற்கான கூடிய சவாபம் அல்லாஹ் தருவான். முடிஞ்சு போச்சு, அதை மறந்துறதும் கூட சாலிஹீன்கள் இருக்கிறாங்களே, எத்தனையோ நன்மைகளை உதவிகளை செய்வாங்க அடுத்தவங்களுக்கு, என்ன செய்தோங்கிறத கூட அவங்க மறந்துடுவான்.
அடுத்தவர்களுக்கு செய்த உதவியை கூட அவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் யார் உதவியை பெற்றாரோ அவர் மறக்கக்கூடாது. அவர் என்ன செய்யக்கூடாது? இப்ப எனக்கு ஒரு ஆள் உதவி செஞ்சாங்கன்னா நான் மறக்கக்கூடாது. எனக்கு யார் உதவி செய்தாரோ அவர் மறந்துடணும். இதுதான் சூஃபியாக்கள் ஆரிஃபீன்களினுடைய நிலை. நன்மக்கள் மேன்மக்கள் என்று சொல்வோம் இல்லையா, அவர்களுடைய நிலை. ஆனா ரப்புல் ஆலமீன் இதற்கு மாற்றமானவன். அவன் பெருமை அடிப்பான், நன்றி எதிர்பார்ப்பான். நான் எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், எனக்கு இப்படி செய்யணும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். அதை குரானிலும் சொல்லி காட்டுகிறான். எனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள் என்னுடைய அடியார்களில் மிக குறைந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அப்படி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஹைர், நான் விட்ட விஷயத்திற்கு வருகிறேன். பொதுவாக எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதில் ஹுதூருல் கல்ப், கல்பை நாம் ஹாதிராக்கணும் வணக்க வழிபாடுகள்ல. அந்த வணக்க வழிபாடுகளிலே கல்பு ஹாதிராகாமல் தடுக்கக்கூடியவன் தான் முவஸ்வீஸ், வஸ்வாஸ் என்ற ஷைத்தான். அவன் செய்ய குழப்பிக்கிட்டே இருப்பான். நாலு ரக்காத்தா, மூணு ரக்காத்தா, அதை நம்ம உடைக்கணும். அதை உடைப்பதற்கு வழி என்ன என்று கேட்டா, இப்ப உதாரணம் ஒரு தொழுகையில நமக்கு வருது. நமக்கு ஃபிக்குடைய சட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஃபிக்குடைய சட்டம் என்ன? மூணா ரக்கா தொழுனமா, நாலா ரக்காத்தா அப்படின்னு சந்தேகம் வருது. அப்படித்தானே வரும், மூணா நாலா என்று வரும்பொழுது நம்ம எதை எடுத்துக்கிடணும்? மூணை எடுத்துக்கணும். குறைந்ததை என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். குறைந்ததை எடுத்துக்கொண்டு இன்னொரு ரக்காத்து நாலா ரக்காத்து தொடணும். மூணு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். சரி, அடுத்த முறையும் இப்படி வருகிறது. மூணா நாளா, மூணா நாளா என்று வரும் பொழுது நாம் என்ன செய்தோம்? அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் செலாம் வாங்கிறோம். இது சூஃபியாக்கள் சொல்லித்தரக்கூடியது. சூஃபியாக்கள் சொல்லித்தரக்கூடியது. இப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு வழி அவங்க சொல்றாங்க. அப்படியா நீ செய்யறா? சரி, மூணா நாளா ஃபுக்காக்களினுடைய சொல்லின் பிரகாரம் மூணுண்டு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடறது? திருப்பி இன்னொரு ரக்காத்தை தொழுதுட்டு தொழுகையை முடிச்சதுக்கு பின்னால இது நமக்கு ஷைத்தான் வசுவசத்தை ஏற்படுத்திட்டான். இந்த தொழுகையை நான் மீட்டி தொழுகிறேன் அப்படி நீயத்தை வச்சு அந்த தந்த தொழுகையை திருப்பி தொழ சொல்றான். இவன் பார்த்தான், நாம குழப்பினதுனால தானே இவன் திருப்பி தொழுகிறான், குழப்பினதுனால தானே இவன் திருப்பி தொழுகிறான் அப்படின்ட்டு இதுலயும் ஒரு கொஞ்சம் குழப்பி பார்ப்பான். இன்னொரு தடவை திருப்பி தொழ ஆரம்பிச்சோடனே அவன் அதை விட்டுட்டு போயிடுவான். ஆஹா, இவன் நாம குழப்பறதுனால கூட நான் என்ன நாலு ரக்காத்த அவன் தொழ வேண்டிய நிலைமை வந்துருது. நான் இருக்கிறதையே குறைச்சி அவனை குழப்பி தொழுகை சிகத்தாகாமல் ஆகுவதற்கு, கூடாமல் போவதற்கு என்ன வழி இருக்கோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் வந்திருக்கும் பொழுது இவன் திரும்ப திரும்ப என்ன செய்ய தொழுகிறான். நம்ம குழப்பறதுனால இவன் திரும்ப தொழ ஆரம்பிக்கிறாங்கிறதுக்கான தொழுகை விட்டுட்டு போயிடுவான். இனி அந்த நேரம் தொழுகைக்கு என்ன செய்யறதுல வர்றது இல்லை. இது சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித்தராங்க சில விஷயங்களை அந்த மாதிரி. ஆனால் ஒலுவுடைய விஷயங்கள் அப்படி அல்ல. ஒலுவுடைய விஷயம் இருக்க பாருங்க, திரும்ப திரும்ப போய் ஒதுச்சு செய்யக்கூடாது. அவன் விட்டுட்டு போக மாட்டான். ஆ, இவங்க குழம்பிக்கிட்டே இருக்கிறான், என்ன வந்து முடிவுக்கு எல்லாம் அவன் வருகிறான். எனவே நாம் செய்தது சரி என்ற ஒரு முடிவோடு தொழுகை ஆரம்பிச்சிடணும். தண்ணீருடைய விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். அதிகமாக தண்ணீர் திரும்ப திரும்ப நாம் என்ன செய்யக்கூடாது? செலவழிக்க கூடாது. மாறாக நாம் உலுவுக்கு வந்துவிட வேண்டும் என்ற பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள். ஆக இஸ்முல் அஅலம் என்ற அல்லாவின் கனதிமிக்க, அல்லாவா என்ற கனதிமிக்க திருநாமத்தை கொண்டு நாம் துவா செய்த பொழுதும் ஏன் அந்த துவா கபூலாகவில்லை என்றால், அதற்கு அடிப்படை காரணம் ஹுதூருல் கல்பு நம்மிடத்தில் இல்லை. கல்வை ஹாதிராக்கணும், ஓர்மைப்படுத்துவது. அந்த கல்வை ஹாதிராக்கக்கூடிய ஓர்மைப்படுத்துவது தான் ஷேக்மார்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. முர்ஷிதுகள், நாதாக்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் நமக்கு என்ன செய்வாங்க? தர்பியத்து தஸ்கியத்து பண்ணுவாங்க. எப்படி திக்ரு செய்யணும், என்ன திக்ரு செய்கிறோம் நமக்கும் உண்மையிலேயே திக்ரு அலா பிதிக்ரி இல்லாஹி தத்மா இன்னுல் குலூப் என்கிறான் அல்லாஹ். நீங்கள் திக்ரு செய்வதின் மூலமாக உங்களுடைய இதயம் சாந்தி பெறுகிறது என்கிறான். அல்லாஹ்வுடைய கவுல் என்னைக்காவது போலி பொய்யாகுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை அஸ்தகுல் காயில், சொல்பவர்களில் பேசுபவர்களில் மிக உண்மையானவன் அல்லாஹ் தான். ஏன்னா பொய்யுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் முனஸ்ஸ, அவன் முனஸ்ஸ, மிகவும் தூய்மையாக்கப்பட்டவன். பொய்க்கு அவனுக்கு தொடர்பு இருக்கா? சில கொள்கை உடையவர்கள் சொல்லுவாங்க அல்லாவால பொய் சொல்ல முடியும் சொல்லி. அது அகீதாவுக்கு சுனஜமாதுக்கு அகீதாக்கு மட்டும் இல்ல, ஈமானுக்கே மாற்றமானது, ஈமானுக்கே மாற்றமானது. ஆக பொய்யுக்கும் அவனுக்கும் தள்ளுக்கு இல்லை, அது முஹால், விலக்கான ஒன்று. பொய்யை கொண்டு அல்லாவுடைய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? சம்பந்தப்படுத்த கூடாது. ஹேர் அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அஸ்தகுல் காயிலாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மா இன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நீங்கள் திக்ரு செய்வதின் மூலமாக உங்களுடைய இதயங்கள் சாந்தி பெறுகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்ப சாந்தி பெறணுமா இல்லையா? சாந்தி கிடைக்கையிலேயே, அமைதி ஏற்படவில்லை என்றால் திக்ரை எப்படி செய்ய வேண்டும்? ஹுதூருல் கல்ப், அதைத்தான் சூஃபியாக்கள் சொல்லித்தர்றாங்க. ஷேக்மார்கள் அதைத்தான் கற்றுத்தருவார்கள். இதயத்தை எப்படி நீங்க ஹாதிராக்கணும், அல்லாவினுடைய சமூகத்தில் உங்களுடைய கல்பை நீங்க எப்படி ஒப்படைக்கணும், அவனுடைய சிந்தனையை நீங்கள் எப்படி உங்களுடைய ஃபிக்ர்லையும் திக்ர்லையும் கொண்டு வரணும், என்று நமக்கு தெளிவுபடுத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, தந்திருக்கிறார்கள் பெருமக்களாகிய நாதாக்கள். அப்படி நாம் இதயத்தை பூரணப்படுத்தி தொடர்பு படுத்தி நாம் ஓதுவோமையானால், பிரார்த்தனை புரிவோமையானால், நம்முடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகாரம் ஆகிவிடுகிறது. இதுதான் இஸ்முல் ஆலம். இஸ்முல் ஆலம்ங்கிறது அல்லாஹ் தான், அல்லாஹ் என்பது இஸ்முல் ஆலமாக இருக்கிறது. எனவே அந்த இஸ்முல் ஆலத்தை எப்படி நாம் உபயோகிக்கமோ, எப்படி உச்சரிக்க வேண்டுமோ, அப்படி உச்சரிக்கும் பொழுதுதான் அந்த முழு பாக்கியத்தை ஒரு மனிதன் அடைய முடியும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு 3000 திருநாமங்கள் இருக்கிறதாக சொல்லி காட்டுறாங்க ஆரிஃபீன்கள். நம்ம வந்து லில்லாஹி திசாத்தும் வ திஸ்ஊன இஸ்மம்யான்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பொதுவாக குரானில் இருக்கக்கூடியதான். அது அல்லாஹ்வுக்குரிய திருநாமங்கள், அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், நம்ம அந்த திருநாமத்தை பற்றி பேசிட்டு வர்றோம். 3000 திருநாமங்கள் இருக்கிறது. அதில் 1000 திருநாமங்களை அல்லாஹுவினுடைய திருநாமங்களை அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு படிச்சு கொடுத்துருக்கிறான். அவங்க அதை வச்சு திக்கர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 1000 திருநாமங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களுக்குன்னு சொந்தமாக ஆக்கி கொடுத்துருக்கிறான். அவங்க அதை வச்சு திக்கர் செஞ்சாங்க. இன்னும் 300 திருநாமத்தை அல்லாஹு தாலா தௌராத்திலே வைத்தான். தௌராத்தில் 300 பெயர்கள் இருந்தது, அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் 300 பெயர்கள் இருந்தது. அதே மாதிரி ஜபூரிலே 300 பெயர்கள் இருந்தது, இஞ்சிலே 300 பேர். ஆக 900 பேர், 2900 பேர் ஆச்சு பெயர்கள். மலக்குமார்களுக்கு 1000 பேர் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறான், நபிமார்களுக்கு 1000 பேர்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறான். அதே மாதிரி தௌராத்தில் 300 இஸ்முகளை, அவனுடைய கணதிமிக்க திருநாமங்களை, சிறப்புமிக்க மகத்தான பெயர்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஜபூரில் 300 பெயர்களை சொல்லியிருக்கிறான், இஞ்சியில் 300 பெயர்களை சொல்லியிருக்கிறான், குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 99 திருநாமங்களை சொல்லியிருக்கிறான். ஆக மொத்தம் 2999 திருநாமம். இந்த ஒரு திருநாமம் இருக்குது அவன் தன்னிடத்தில் வச்சிருக்கிறான், அதை அவன் வைத்திருக்கிறான். அந்த ஒரு திருநாமத்திற்கும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில தொடர்பு இருக்கிறது என்று அது அவர்களுக்கு மாத்திரமே தெரிந்த ஒன்று. அவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்துருக்கிறான். அந்த திருநாமம் வேறு யாருக்கும் தெரியறது இல்லை. சரி, ஹைர். ஆனாலும் கூட இந்த 3000 திருநாமத்தையும் அல்லாஹு தஆலா 2999 இந்த உறவு விடுங்களை, பொதுவாக சொல்றதுக்கு 3000 நம்ம சொல்லுவோம். இந்த 3000 திருநாமத்தினுடைய மானாக்களையும் கருத்துக்களையும் அல்லாஹ் இந்த 3 திருநாமத்திலையும் வைத்திருக்கிறான். எந்த 3 திருநாமம்? பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற அந்த 3 திருநாமத்திலையும் இந்த 3000 திருநாமத்தினுடைய பெயர்களை அல்லாஹ் வைத்திருப்பதாக சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித்தரான். யார் அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதை ஓதி வருகிறாரோ அவர் இந்த 3000 திருநாமத்தை கொண்டும் திக்ர் செய்ததாக ஆகிவிடுகிறார். எவ்வளவு பெரிய லேசம் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். அவ்வளவு பெரிய சிறப்பும் மகத்துவமும் மாண்பும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற 3 திருநாமங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து அல்லாஹுவை பற்றி நாம் சொன்னோம், அதுக்கு அடுத்து அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த ரஹ்மான் ரஹீம் என்பது ரஹ்மத் என்பதிலிருந்து வரக்கூடியது, அருளிலிருந்து வரக்கூடியது. அல்லாஹ் மிகப்பெரிய அருளாளன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இன்ன லில்லாஹி மிஅத்து மிஅத்த ரஹ்மத்தின், அல்லாஹ் வந்து தன்னுடைய அருளை 100 பங்குகளாக ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த கிருபை, அவனுடைய கிருபை இருக்கிறது அல்லவா. அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீதோ தன்னுடைய படைப்பினங்கள் மீதோ காட்டக்கூடிய பாசத்தையும் நேசத்தையும் 100 பங்காக்கி ஒரே அந்த 99 தன் கையில் வைத்து கொண்டு ஒரே ஒரு பங்கை தான் இந்த உலகத்துக்கு வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் இப்போ நான் இருக்கிறேன், நான் யார் மீதெல்லாம் பாசம் காட்டுகிறானோ அந்த பாசம். இப்போ நீங்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் யார் மீதெல்லாம் பாசம் காட்டுங்களோ அந்த பாசம். நம்ம வாப்பா, நம்ம அம்மா, நம்ம சகோதர சகோதரிகள் யாருக்கெல்லாம் காட்டுவாங்க இந்த பாசம்? உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை பேரும் யார் மீது யார் பாசம் காட்டுகிறார்களோ அந்த பாசம். அதே போல் மரணித்தவர்கள், இனி வரக்கூடியவர்கள், மிருகங்கள், பறவைகள், மிருகமும் அந்த பறவைக்கும் அதுக்கும் ஒரு பாசங்கிறது இருக்கு தானே செய்து. தன்னுடைய குஞ்சுகள் மீது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்ன செய்யும்? தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்கும். பாஸ்ன்னு சொல்றது, ஓதுநாயகம் ரதியல்லாஹு தான் அவர்களே குதுப் நாயகத்தை பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பாஸுல் அஷாப், பாஸ்ன்னு சொன்னால் ராஜாளி பட்சின்னு அர்த்தம். பாஸ்ன்னா ராஜாளி பட்சி. ஏன் ராஜாளி பட்சின்னு அவங்கள சொன்ன? எத்தனை பறவைகள் இருக்கு, பாஸ் என்று குத்துப் நாயகத்தை ஹூதுல் ஆலம் மொஹிதீன் அப்துல் காஜிலானி நம்முடைய குருநாதரை ஏன் அப்படி சொல்றான், ஏன் அந்த பேர் அவர்களுக்கு ஏன் வந்தது என்பதற்கு அந்த பாஸ் ராஜாடியினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு விளங்கும். பொதுவா நம்ம வந்து நம்முடைய பார்வை இருக்கு பாருங்க, தூரம் போக 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 அதை சுருங்கும். இப்போ தூரத்தில் அந்த மணி இருக்குது, நம்ம கொஞ்சம் ஒத்து பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்துட்டா தெரியாது. அப்போ அது மாத்திரமல்ல, நம்ம வேகம் தூரம் போக போக அந்த பொருளினுடைய அளவும் சின்னதாக நம்ம தெரியும். மலைக்கு மேலே ஏறிந்து கீழே கார் போகிறதெல்லாம் பார்க்குறவங்க டாய்ஸ் மாதிரி நமக்கு தெரியும், சின்ன சின்ன பொம்மை கார் ஓடுற மாதிரி தெரியும். மனிதர்கள்லாம் இப்படி பொடிசாக தெரிவாங்க, இன்னும் தூரம் போயிட்டால் நமக்கு தெரியறது இல்லை. தூரம் போக போக அதனுடைய அளவு குறைவாக நமக்கு தெரிகிறது. இது கண்ணினுடைய தன்மை. இது எல்லா படைப்புகளினுடைய கண் பார்வையினுடைய தன்மையும் அப்படிதான். அல்லாஹ்வுத்தால எல்லா படைப்புக்கும் அப்படி வச்சிருக்கான், நமக்கு மட்டும் இல்லை, எல்லா படைப்புகளுக்கும் அப்படிதான் வச்சிருக்கிறான். ஆனால் ராஜாளி பட்சி தவிர, அது எவ்வளவு உயரம் பறந்தாலும் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பொருளினுடைய அளவு அப்படியே தெரியுமா அதுக்கு, அந்த சக்தி அதற்கு. இன்னொன்று என்னன்னு கேட்டால், அந்த காது இருக்கு பாருங்க, அது ராஜாளி பட்சியினுடைய காது, சுபஹானல்லாஹ். அது ஒரு ஆச்சரியமானது. இன்னைக்கு ஃபோன் நம்ம பேசுகிறோம், மொபைலில் வச்சுருக்கிறோம், நான் ஒரு மொபைலில் பேசுகிறேன், நான் எங்கள் வீட்டுக்கு பேசுகிறேன், இந்தியாவுக்கு பேசுகிறேன்னு சொன்னால் கோடிக்கணக்கான மொபைல்கள் இருக்குது, அந்த மொபைலுக்கு அந்த சத்தம் போகுதா? நான் எங்கே கனெக்ட் பண்ணுறேன்னா அங்கே தான் போகுது, அது அந்த சத்தம் அங்கே மட்டும்தான் போகும், வேறு யாருக்கும் அது விளங்குறது இல்லை. நீங்கள் யாரோட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் விளங்குது. கோடிக்கணக்கான மொபைல் தான் இருக்கே, ஏன் அதற்கெல்லாம் அந்த சத்தம் வர்றதில்லை? அந்த கனெக்டிங், அந்த தொடர்பு அப்படி. இதே தொடர்பு அந்த ராஜாளி பட்சிக்கு இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அது தன்னுடைய, அது ரொம்ப உயரமாக பறக்கும், ரொம்ப தூரமும் பறந்து செல்லும். தன்னுடைய கூட்டிலே அது இருக்கும் பொழுது, தன்னுடைய கூட்டிலே அது இருக்கக்கூடிய சமயத்தில், கூட்டை விட்டு அதை வெளியே செல்லக்கூடிய சமயத்தில் அதில் கூடுல குஞ்சுகள் இருக்கும். அந்த குஞ்சுகள் சின்ன குஞ்சுகளாக இருக்கும்போது அதை சாப்பிட்றதுக்கு பாம்பு அல்லது வேறு ஏதாவது பறவைகள் மிருகங்கள் ஏதாவது சாப்பிட வந்துச்சுன்னா அது கத்த ஆரம்பிக்கும். அந்த சப்தம் இது எவ்வளவு தூரத்தில் பறந்தாலும் அதனுடைய காதில் விளங்குமா? இந்த ராஜாளி பட்சிக்கு மட்டும் உள்ளது. அல்லாஹ் தான் அந்த சிறப்பு கொடுத்துருக்கிறான். எவ்வளவு தூரத்தில் அதை பறந்தாலும் தன்னுடைய குஞ்சுகள் கத்துகிறது என்று சொன்னால் அது உடனடியாக அதனுடைய காதில் என்ன விளந்து அது பாதுகாப்பதற்காக சரண்டு விரைந்து வரும். அது வேகமாக பறக்கக்கூடியது. இதைத்தான் நம்முடைய குதுப் நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய, என்னுடைய அடியார்கள், என்னுடைய முரீதீன்கள், ஓ முரீதி இதா தஆனி பி ஷர்கின் அவ் பி கர்பி, அவங்க சொல்கிறாங்க என்னுடைய முரீதுகள் அவங்க கிழக்கு பகுதியில் இருந்தாலும் சரிதான், கர்பு அல்லது மேற்கு அஸ்தமன பகுதியில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், இதா தஆனி என்னை அழைப்பார்களேயானால் ஃபோ உகிதுஹு அவர்களை வந்து நான் காப்பாற்றுவேன் என்கிறார்கள். அந்த சக்தி அவங்களுக்கு உள்ளது. அதெல்லாம் வந்து அந்த தசவுஃப் என்று சொல்லக்கூடிய ஞான கலையிலே நுழைந்து பார்க்கும் பொழுது, சாதாரண ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லியிருக்கோம், இந்த ராஜாளி பட்சி சொல்றதே நிறைய பேர் ஏத்துக்கிடுவாங்க. சாதாரண ராஜாளி பட்சி, அந்த பட்சி செய்யக்கூடியதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அல்லாவினுடைய அருளை பெற்று அவருடைய நெருக்கத்தை பெற்று இந்த பெருமக்கள் செய்யறதை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேருக்கு மனசு வர்றதில்லை. ஆனால் அதெல்லாம் வந்தாதான் இஸ்திகாமத்துங்கிறாங்க. அந்த இறைவனுடைய அந்த தன்மையை இறைவன் தன்னுடைய நல்லடியார்களுக்கு வழங்கி இருக்கக்கூடியது கபூல் செய்யக்கூடிய பண்பாடு அது வரணும், கல்புல வரணும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், இந்த ராஜாளி பட்சிக்கு கொடுத்துருக்கிறதுனால நம்முடைய சூஃபியாக்கள், நம்முடைய ஆபாக்கள், நம்முடைய நாதாக்கள் குதுப் நாயகம் ரதியல்லாஹு தான் அவர்களை பாஸ் என்கிறாங்க. அவங்க ஒரு பாஸ், ராஜாளி வழிமார்களையே ராஜாளியாக திகழக்கூடியவர் என்று சொல்கிறார்கள். சரி, நான் விட்ட செய்திக்கு வருகிறேன். ஆக இந்த பறவைகளும் கூட தன்னுடைய குஞ்சுகளின் மீது பாசம் உள்ளதாக இருக்கிறது. எப்படி மனிதர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் மீது, நண்பர்களின் மீது, தோழர்கள் மீது, அல்லது தன்னுடைய அன்பர்களின் மீது, நண்பிகள் மீது எப்படி அன்பும் பாசமும் ஆசையும் இருக்கிறதோ, இதெல்லாம் இது எல்லா அன்பையும் சேர்த்து பார்த்தா அது ஒரு பங்கு தானா, மீதி 99 அல்லாஹ் தன் கையில் வச்சிருக்கிறான். எவ்வளோ கோடான கோடி மக்கள் அன்பு காட்டுறோம், கோடான கோடி பறவைகள் அன்பு காட்டுகிறது, கோடான கோடி மிருகங்கள் தன்னுடைய குட்டிகள் மீது அன்பு காட்டுகிறது. சிங்கக்குட்டியை நெருங்க முடியுமா? எப்படி பாதுகாத்துக் கொள்கிறது தாய் சிங்கம், பாதுகாத்துக் கொள்கிறதா இல்லையா? நெருங்க முடியாது. அப்போ அன்பு காட்டுகிறது தன்னுடைய குழந்தைகளின் மீது, குட்டிகளின் மீது. பூனையை கூட நெருங்க முடியாது, பூனைக்குட்டி. நாய்க்குட்டியை நெருங்க முடியாது, நாய் வந்து கடிக்க வந்துடும். அந்த அளவிற்கு அவைகள் தன்னுடைய குட்டிகளின் மீது பாசமாக இருக்கிறது. இந்த அன்புகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டினால், உலகம் படைக்கப்பட்ட முதல் கியாமத்து வரை இந்த அன்பை ஒன்று திரட்டினால் அது ஒரு பங்கு, மீதி 99 பங்கை அல்லாஹ் தன் கையில் வச்சிருக்கிறான். எவ்வளோ பெரிய ரஹ்மான் பாருங்கள்.
அதை ஆகிரத்தில் அவன் வெளிப்படுத்துவான். எப்போ வெளிப்படுத்துவான் நேற்று நம்ம சொல்லி காட்டணும். அல்லாஹ்வே இந்த நேற்று நாம் சொல்லும் பொழுது அலக்கு அந்த நபிமார்கள் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலை இஸ்லாம் அவரையும் மற்ற நபிமார்கள்லாம் என்னால் முடியாதுன்றவாங்க, என்னால் நெருங்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது இன்னொன்று சொல்கிறாங்க, வேற ஹதீதில் அது இடம்பெறுகிறது, அல்லாஹு தானா இன்று கோபமாக இருப்பது போன்று என்றும் இருந்ததில்லை. அவ்வளவு கோபமா இருப்பான். எவ்வளவு ஷிர்க்குகள் நடந்திருக்கிறது, எவ்வளவு மாற்றமாக இந்த உலகத்துல மக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் செய்ய சொன்னது ஒண்ணு, மாற்றமாக செய்தது ஒன்று, அவனுக்கு விரோதமாக அவனை மறுத்து அவன் இல்லைண்டு அவனுக்கு இணை வைத்து எவ்வளவு பாவங்கள் நடந்திருக்கிறது. அதனால் அல்லாஹ் மிக கோபமானவனாக இருக்கிறான். இன்று அல்லாஹ் கோபமானவனாக இருப்பது போன்று என்றும் இருந்ததில்லை. எனவே எங்களால் நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த நபிமார்கள்லாம். அங்க சொல்றதுக்கு ஒரு காரணம், இந்த ஒரு காரணம், அவங்க சொல்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த காரணம், அல்லாஹ் மிக கோபமாக இருக்கிறான், அல்பான், எங்களால் நெருங்க முடியாது, அதனால் நீங்க அடுத்த நபியை பாருங்க, அடுத்த நபியை பாருங்க, தனக்கு முடியலன்னு அடுத்த நபியை அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக அவர்களிடத்துல வந்து அவங்க சுஜூதுல விழுந்து அல்லாஹு தஆலா தலையை உயர்த்துங்க நாயகமே, நீங்கள் என்ன வேணும் கேளுங்க, தர்றேன், சல் தொழத்த கேளுங்கள் தரப்படும் என்று சொன்ன போதும் கூட அவர்கள் தலையை உயர்த்தாமல் ஒரு வார காலமாக சுஜூதிலே இருந்து திரும்ப திரும்ப மன்றாடி அல்லாஹு தஆலா எப்படி ஆகிவிடுவானான்னு கேட்டால் அப்படியே குளிர்ந்த நீர் போன்று ஜமாலியத்தை அல்லாஹ் ஆகிடுறான். அப்போ தான் அல்லாஹுவினுடைய அந்த அன்பு முழு வெளிப்பாட்டை பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா அன்று அப்போது எப்படி இருப்பானாம், அது மாதிரி என்றும் கிருபையாளனாக இருந்ததில்லை. எப்படி கோபமா இருந்தானோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே கடந்து எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் என்று மீண்டும் 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 கேட்டதற்கு பிறகும் கூட எழுந்திருக்காமல் அவர்கள் அதிலேயே கிடந்து அல்லாஹ்வை முழு ஜமாலியத்துடைய நிலைமைக்கு என்ன செஞ்சிருவாங்க, கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு கேளுங்க, ஸல்லல்லாஹு கேட்கறதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான அம்சம் ஆகிரத்திலே நடைபெறும் என்பதையெல்லாம் இன்ஷால்லாஹ் நாம் அவதானிக்கத்தான் போறோம். அந்த பாக்கியத்தை நாம் பெறத்தான் போகிறோம். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைக்கட்டும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் நசீபாக்கி வைக்கட்டும். சங்கைக்குரியவர்களே, அவ்வளவு பெரிய கிருபை உடையவனாக அல்லாஹ் மாறிவிடுவான். அப்படி ரஹ்மத் சுபஹானல்லாஹ் எண்ணி பார்க்க முடியாது, அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருப்பான். இத்திரியாவில் நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு அவன் எந்த அளவுக்கு கிருபை ஆகணாங்கிறதுக்கு ஒரு சின்ன செய்தியோட இன்ஷால்லாஹ் நம்ம நிறைவுக்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து வரப்படும். நாயகமே வாங்க, எல்லா நபிமார்களும் வாசலில் காத்து கிடக்கிறாங்க, நீங்கள் உள்ளே போனால் தானே மற்றவங்க உள்ளே போக முடியும். முதல்ல சொர்க்க கதவுக்குள்ளே நுழைஞ்சு போகிறது அவங்க தானே, முதலாவது நுழைதும் அவங்க தான், கடைசி வந்த நபி அவங்க தான், முதலாவது உள்ளே போகிறதும் அவங்க தான். நீங்கள் போனால் தான் என்ன செய்ய முடியும், மற்றவர்கள்லாம் போக முடியும். அவங்க மட்டும் இல்லை, அல்லாஹ் வாக்கு கொடுத்துருக்கிறான், நீங்களும் உங்களுடைய உம்மத்துக்கு, நீ உங்கள் உம்மத்து நுழையும் வரை மற்ற உம்மத்துக்கு நுழைய முடியாதுன்னு வாக்கு கொடுத்துருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஆத நபியினுடைய உம்மத்துலாம் நமக்கு எவ்வளோ காலத்துக்கு முன்னால் வந்தவங்க, எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்க. அப்போ முன்னால் வந்தவங்க தானே முன்னால் போகணும். கந்தூரியில் சாப்பாடு வாங்க போகிறதுக்கு வரிசையாக நிற்போம், இடையில வந்து உடனே விடுவோமா, அவன் இடையில போடுறான்னு பிடிச்சி கடைசி தள்ளிடுவோமா இல்லையா. அப்போ முதல்ல வந்தவன் முதல்ல, எல்லா இடங்களையும் வரிசை தான். சில இடங்களில் டோக்கன் பேங்க் அங்கெல்லாம் போனால் டோக்கன் வச்சுக்கலாம், நம்பர் 1, 2, 3 அப்படி தான் வச்சுருக்கிறான். ஆனால் இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ்வுல விதிவிலக்கு வச்சுருக்கிறான், நீங்கள் முதல்ல போங்க, நம்ம அல்லாஹ்வுல விஐபிகளாக ஆக்கி வை, உம்மத்துக்களிலேயே இந்த உம்மத்து முஹம்மதியாவை விஐபிகளாக ஆக்கி வச்சுக்கிறான். காரணம் என்ன, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கருணையின் காரணம், அவர்கள் மீது அவன் கொண்டிருந்த மஹப்பத்தின் காரணத்தினால் நம்மெல்லாம் முதல்ல அனுப்பினோம். அப்படி தான் ஹதீதுகளில் தெளிவாக இருக்கிறது, உங்கள் உம்மத்து சொர்க்கம் நுழையும் வரை வேறு எந்த உம்மத்தும் நுழைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டியது ஹதீதுகளிலே பதிவாகி இருக்கிறது. அப்போ எல்லாரும் காத்திருப்பாங்க வாசலில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உட்காந்து ஷஃபா செஞ்சுக்கிட்டே இருப்பார். கடைசியில் மலக்கு மார்க்கெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க, ஜிப்ரீலும் வந்து கூப்பிடுவாங்க, நாயகமே எல்லாரும் காத்திருக்கிறாங்க வாங்க என்று உள்ளே போகும் பொழுது, சரி வாங்க என்று நினைச்சு வாங்க போவாங்க. சொர்க்கலோகத்துக்கு போகும் பொழுது சாவி அவங்க கையில் இருக்குது, சாவி அவங்க கையில் கொடுக்கப்பட்டுரும். அந்த சமயத்தில் ஒரு அழுக்குரல் கேட்கும், அழுகை குரல் கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அழுக்குரல் கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்க இயலாது, அவ்வளோ கிருபை ரஹீம்னு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா. அதுதான் அது எந்த அளவுக்குண்டா, புகாரியில் ஒரு ஹதீத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொலை வச்சுக்கிட்டிருக்கிறாங்க, ஒரு இஷா தொழுகை, இஷா தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு, தொழுகை நடந்து கொண்டிருக்குமா, அவர்களுடைய தொழுகை எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப நீளமாக தொலை வைக்க மாட்டாங்க, ரொம்ப டைம் எடுக்க மாட்டாங்க, கடக்கடை கடன்னு தொழுவிக்க மாட்டாங்க, ரொம்ப நிதானமாக யாருக்கும் சடவு தட்டாத அளவுக்கு அழகாக தொழுவிச்சு முடிச்சிருவாங்க. அதான் அவங்களுடைய வழிமுறை.
இமாம்களாக இருக்கக்கூடிய அவங்கள தான் பின்னால் இருக்கக்கூடியவங்க என்ன போட்டு நீட்டுறாரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. இமாம் என்ன செய்யறாரு போட்டு இழு இழு இழுக்கிறாரப்பா அப்படின்னு சில சில தொழு பள்ளிவாசலுக்கு போனேன்னு சொன்னால் சுபஹானல்லாஹ் லோகர் தொழுகையெல்லாம் சில குரான் ஓதும்போது கேட்டாலும் கூட கொஞ்சம் நீட்டினாலும் தெரியாது. லோகர் தொழில ஓதுறது வந்து சிறியத்து சத்தம் இல்லாமல் ஓதுறது. சுபஹானல்லாஹ் ரெண்டு சும்மன் மூணு சும்மன் ஓதுவாங்களோ என்னவோ தெரியாது. நீண்ட நேரம் என்ன செய்வாங்க நின்று தொக்கு பேர் கேட்டிருப்பாங்க. நாம் இப்போ எவ்வளோதான் ஓத லம்யகுனில்லதீனுக்கு அப்புறம் ஓதினாலும் முடிய மாட்டாங்க. இருக்கிற சின்ன சூறாக்களே கொஞ்சம் பெருசு அதுதான் லம்யகுனில்லதீன. இதா சுல்சிலத்து உள்ளாதியாது ஒல்லும் ஆட்டு குளிர்பினாசு ஓதி முடியாத நிலைமையெல்லாம் இருந்திருக்கு. அப்போ அவ்வளோ நேரம் நீட்டுவதற்கு என்ன செய்யல செல்வதாசன் விரும்பையில் அவ்வளோ வேகம் நீளமாக தொலை வைக்க மாட்டாங்க. ரொம்ப வட்டுருக்கமாக துளு வைப்பாங்க. அழகாக துளு வச்சு முடிச்சிருவாங்க. இதுதான் அவங்களுடைய ஆதத்தில் உள்ளது. ஒரு நாள் இஷா தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு ரக்காத்து வளம போல துளு வச்சாங்க. மூணாம் ரக்காத்து நாலாம் ரக்காத்து கடகடன்னு துளு வச்சு முடிச்சிட்டாங்க. சீக்கிரமா டக் டக் டக்குன்னு முடிக்கிறாங்க. சாபிகளுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், என்ன இவ்வளவு ஸ்பீடா போயிட்டாங்க என்ன அதை முடிஞ்சு தொழுவ முடிஞ்சு. அதுக்கப்புறம் மெதுவா கேட்டாங்களாம், நயமே என்ன இன்னைக்கு வளமைக்கு மாற்றமா ரெண்டு ரக்காத்த நீங்க விஷயம் தொழுகையை ரொம்ப வேகமா துழு வச்சிட்டீங்களே என்று சொல்லும்போது சொல்லலாம்னு சொன்னாங்களாம், உண்மைதான் நான் தொழுதுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை அழுகிற சத்தம் என் காதல விளங்கிச்சு. அவங்க அம்மா எனக்கு பின்னால்தான் தொழுதுட்டு இருக்கிறா. இப்போ யார் நின்று தொழுகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா சிறதாசன் அவங்களுக்கு ஒன்றும் மறைவு இல்லையா. அவங்க சொல்கிறாங்க அது வேறு அதிதிகள் இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் பின்னால் தொழுறு நின்று தொழக்கூடிய தொழுகையெல்லாம் எனக்கு மறைவானதில்லை. நீங்கள் செய்யக்கூடிய ருக்கும் எனக்கு மறைஞ்சதில்லை, உங்களுடைய சுஜூதும் எனக்கு மறைஞ்சதில்லை, உங்களுடைய ஹுஷூஹுலு உங்களுடைய பயபக்தியும் எனக்கு மறைஞ்சதில்லைங்கிறாங்க. உங்கள் கல்வில் உள்ளதும் எனக்கு தெரியுங்கிறாங்க. அப்போ யார் நின்று தொழுகிறாங்கிறது தெரியாமல் இருக்க போகுது. அவங்க அம்மா எனக்கு பின்னாடி தானே தொழுவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு ஹுக்கும் என்னென்னு கேட்டால், இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம தொழுதுகிடிக்கிறோம், ஒரு ஒரு இமாமுக்கு பின்னால் தொழுதுட்டுருக்கிறோம், கொஞ்சம் நீளமாக தொழு வைக்கிறாரு, நமக்கு நிற்க முடியல, ஒரு வேலை இருக்குது, ஒரு அவசரமாக போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், இமாமை விட்டு பிரிகிறேன் அப்படின்னு நியத்து வைக்கலாம். இமாமை விட்டு, இது ஃபுகஹாக்கள் சொல்லித்தந்த சட்டம், இமாமை விட்டு பிரிகிறேன் என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சிடணும், இமாம் விட்டு பிரிஞ்சு நாம் இனி தனி இன்ஜின் தான், அந்த இன்ஜினை விட்டு கலண்டுட்டோம், இனி நாம் தனியாக தொழுதுட்டு என்ன செஞ்சிடலாம் போயிட்டு இருக்கலாம். அவர் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, நாம் தனியாக தொழுதுட்டு போகலாம். ஆனால் சல்லல்லாஹு அவங்ககிட்ட அப்படி செய்ய முடியாது. அவங்க எப்போ தொழு வச்சு முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் தொழுதாகணும். விட்டு போக முடியுமா? போக இயலாது. சரி, ரெண்டரை காலத்தில் இமாம் என்ன செய்ய லோகர் தொழுகிறோம், நம்ம தொழுதுகிட்டிருக்கும் போது ரெண்டரை காலத்தில் இமாம் சலாம் வாங்கிட்டாங்க. மறதி எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். ரெண்டரை காலத்தில் சலாம், அத்தை காலத்தில் உட்கார்ந்தவர் அவர் நினச்சிக்கிட்டார் நாலு நாலரை காலத்து தொழு வச்சுட்டோம் நினச்சிட்டு அவர் சலாம் வாங்கிட்டார். நம்ம சலாம் வாங்குவோமா? இளம்பிடுவோம். இளம்பி என்ன செய்வோம், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அடையாளம் சிக்கணும், நீங்கள் ஞாபகம் மூட்டணும். என்ன ரெண்டரை காலத்தில் சலாம் வாங்கிட்டீங்க இளமுங்க அப்படிங்கிறது சுபஹானல்லாஹ் மாமுங்கள் சொல்லணும். அவர் அப்படியும் இளம்ப இல்லை, அவர் நாம் தொழுது நாளிலே அந்த நீயத்திலே உட்காந்துருக்கிறான்னு வைங்க. நம்ம என்ன செய்யணும், இமாமை விட்டு பிரிகிறேன் அப்பவும் நீயத்தை வச்சு நம்ம என்ன செய்ய வேண்டிதான், மீதி ரெண்டரை காலத்தை தொழ முடிக்கணும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை, அவங்க ரெண்டரை காலத்தில் சலாம் வாங்குறான்னு வைங்க, நீங்களும் சலாம் வாங்கி ஆகணும். ருக்குவில் இருந்துக்கிட்டு சலாம் வாங்கிட்டான்னு வைங்க, சலாம் வாங்குறது வாஜிபு, வாங்காமல் இருந்தால் ஹராம். அவங்க சலாம் வாங்கினா சலாம் வாங்கிடணும். அப்படி ஒரு ஹுக்கும் இருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த தனிய ஹுக்கும் இருக்கிறதுல இதுலேயும் அது போல. அதனால் அந்த பெண்மணி என்ன செய்ய முடியாது, சலாம் வாங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இப்போ எனக்கு பின்னால் அந்த பொம்பளை நின்று துருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த புள்ள அழுகுது, அந்த பிள்ளைக்கு போய் உணவு கொடுக்கறது, அந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அந்த தாய்க்கு இருக்கிறது இல்லையா, எனவே தொழுகையை நான் விரைந்து முடித்தேன் என்று சொல்லி காட்டுறாங்க. எவ்வளவு கிருபை! அப்போ இந்த இடத்துலேயும் இவ்வளோ கிருபை இருக்குன்னு சொன்னால் மறு உலகத்தில் எப்படி இருக்கும்? ஆக அவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய சமயத்திலே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அழுக்குரல் கேட்டு அவங்க என்ன செய்யறாங்க, வர்றாங்க, அது நரகத்திலிருந்து வருது. மாலிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, மாலிக் அலை இஸ்லாமர் என்ன சத்தம், நயமே இந்த மாதிரி பாவம் செஞ்சவன் அவனை வெளியாக்குங்க. நயமே நீங்கள் வெளியாக்க சொல்கிறீங்க, எல்லாம் உள்ளே போட்டு வச்சிருக்கிறான், நான் என்ன செய்கிறது, அவர் ரெண்டுக்கு மத்தியில் கடந்துட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் அப்படின்னு நான் அல்லாட்ட பார்த்துக்கிறேன். என்ன அல்லாட்ட கேட்குறான், அல்லா என்ன செய்யும், கேட்கறத தர்றேன்னு சொல்லி முடிச்சுட்டான். அல்லா சல் தோகத்தை கேளுங்க தர்றேன் முடிஞ்ச போச்சு, கேட்பாங்க விடுதலை ஆகிடும், வெளியில் போவோம். ஆனால் அவனை வெளியாக்கியாச்சு. ஒரு ஆள் இல்லை, அழுக்குறல்னு சொன்னால் ஒரு சத்தமாக இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும், லட்சமாக இருக்கலாம் கோடியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு ஆள் வெளியாக்குறது இல்லை, ஒரு கூட்டம் கூட்டமாக தானே வெளியாக்குறது, மொத்தம் மொத்தம் பெரிய பெரிய ஜமாத்தை தான் வெளியிடறது. திருப்பி போகும் பொழுது திரும்பவும் அந்த அழுக்குறல் கேட்குது. அப்படி இன்னும் திரும்ப அழுக்குறல் நேரம் வர்றாங்க, என்ன அப்படிங்கிற திரும்பவும் அந்த மாதிரி, இது ஆக பொல்லாத பாவிகள் அப்படின்ட்டு. அதெல்லாம் பரவாயில்ல, வெளியாக்குங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன நீங்கள் என்ன சொல்கிறியோ, ரப்பு உள்ளே போட்டு வச்சுக்கலாம், நான் யார் செய்கிறேன், அப்போ நான் அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிறேன். இப்படியாக இரண்டு முறை நடந்து, இரண்டு மூன்று முறை நடந்ததுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நாயகமே
இப்படி திரும்ப திரும்ப போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, ஆக பாவிகளெல்லாம் போட்டு வெளியில் தள்ளிக்கிட்டீங்களே, அல்லாஹ் கோவப்பட்டா என்ன செஞ்சுக்கிடுவீங்க? அல்லாஹ் கோவம் தராதா? அப்போ அவன் சொல்லுவான்னா, அவன் கோவப்பட்டா அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹுடைய சமூகத்தில் இருக்கும்போது அல்லாஹ் கேட்பானா, நாயகமே, அப்பவும் அல்லாஹ் ஜமாலியத்தில் தான் இருக்கிறான், அதுக்கப்புறம் ஜலாலியத்து கிடையாது, ஜமாலியத்து தான் அல்லாஹுவினுடைய நிலைமை. செல்லாலிசன் எப்போ சுஜூதில் விழுறாங்களோ அதுக்கப்புறம் ஜமாலியத்தை தான் இருப்பான். முழு இந்த 99 அன்பு வெளிப்படணுமா இல்லையா, இந்த 99 பங்கு அப்போ தான் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பான், கேட்கறதெல்லாம் கொடுத்துட்றான். அப்போ கேட்க அல்லாஹ் கேட்குறான், ஆனவர் கேளு, நாயகமே இவன் ஆக கழிச்சறேன், பெரிய பாவம், இவனையுமா வெளியாக்க சொல்லுது, இவன் கிடக்கட்டுமே என்று சொல்லும் பொழுது, அப்போ அந்த நேரத்தில் செல்லல்லா அலிசெல்லாம் ஜலாலியத்தாகிறாங்க. அல்லாஹ் ஜமாலியத்தாவி செல்லல்லா அலிசன் ஜலாலியத்தான் கேட்குறாங்களா? அப்படின்னா ஒன்றும் செய்ய ரஹ்மானே, நான் சொர்க்கத்துக்கு போயிடுறேன், என்ன அல்லாமல் வேற யாராவது இந்த மக்களுக்கு ஷஃபாத் செய்யறதுக்கு நீ வச்சிருக்கிறியா? நான் போயிடுறேன், வேற யாராவது ஏற்படுத்து. நீ தானே என்ன ஷஃபியுல் முதுநிபின்னு வச்சிருக்கிறா, அல்லது ஷஃபியுல் முதுநிபிங்கிற பேரை என்னை விட்டு நீ எடுத்துரு, இந்த ரெண்டையும் எவ்வளோ ஏதாவது ஒன்று செய். என்ன செய்யணும் நாயகமே? அவன் வெளியாகணும், ஆக்குங்க, தூக்கிட்டு போங்க என்று அல்லாஹு தாலா தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தி காட்டுவான். அவ்வளோ பெரிய ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் செய்ய செய்ய கேட்கறதையெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலைக்கு பேர் தான் மக்காம மஹமூதும்பாங்க. மக்காம மஹமூதாங்கிறத சூஃபியாக்கள் ஷேக்மார்கள் ரொம்ப விரிவாக சொல்லி காட்டுவாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு நிலை, அது அற்புதமான இடம், அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அது ஆகிரத்தில் தான் அந்த மக்காம மஹமூதாவில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கும் பொழுது அந்த மக்காம மஹமூதாண்டா இதுதானா அப்படின்னா நாமெல்லாம் அதிசயித்து போயிடுவோம். அவ்வளோ பெரிய ஒரு நிலைமை அங்கே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் நாம் மனநிறைவோடு பார்க்கும் நசீபை அல்லாஹ் நமக்கு நம்மை சார்ந்தவர்கள் ஆக்கி வைப்பானா. ஆக மொத்தத்தில் அல்லாஹ் வந்து ரஹமத்தை அந்த கிருபையை 100 ஆக்கி அது ஒரே ஒரு பங்கை தான் இந்த உலக மொத்தத்திற்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆதம்பி அலி இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு துன்யா அழியிற வரை மனிதர்கள் மனிதர்கள் மீது காட்டக்கூடிய அன்பு, மனிதர்கள் மற்றதின் மீது காட்டக்கூடிய அன்பு, பறவைகளோ மிருகங்களோ அவைகள் தங்களுக்குள் காட்டக்கூடிய அன்பு, அவைகள் மற்றவர்களின் மீது, சில பூனை இருக்குது நாய் இருக்குது தன்னுடைய எஜமான் மீது நல்ல மரியாதையாக இருக்கும், அன்பாக இருக்கும், இந்த அன்பு எல்லா அன்பையும் சேர்த்து அல்லாஹ்வினுடைய அந்த அன்பில் ஒரு பங்கு தானாம். மீது 99 பங்கை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறான். ஆகிரத்தில் அல்லாஹு தஆலா அதை வெளிப்படுத்துவான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேண்டுதல் மூலமாக அவைகள் எல்லாம் வெளிப்படும் என்கிறார்கள். இவ்வளவு பெரிய கிருபையாளனாக அல்லாஹ் இருக்கிறான். அதை சுட்டிக்காட்டக்கூடியதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது. ஆக இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் இருக்கிறது. யார் இதை அதிகமாக திக்ர் செய்கிறாரோ, யார் இதை அதிக ஓதி வருகிறாரோ, அவர் இறைவனுடைய அந்த அருளுக்கும் அன்புக்கும் பாத்திரமானவராக ஆகுவார்கள் என்று பெருமக்கள் நமக்கு சொன்ன அந்த சொல்லுக்கு ஏற்ப நானும் நீங்களும் அதை ஓதி வருவோமாக. எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா அவனுடைய பரிபூரணமான அன்பில் பாசத்தில் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் இணைத்து அரவணைத்து அருள் பாலிப்பானாக. நமது நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி நோய் நொம்பலங்களை, முசீபத்துகளை, சோதனைகளை, வறுமையை, கஷ்டத்தை, மனவேதனையை அல்லாஹ் நீக்கி அவனை நினைவு கூறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from tamilislamicmedia.com.